இசை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமம் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். வானொலி பெட்டிக்கரிகள் குழுமியிருந்து இன்றைய முத்தமிழோசை வானொலி நிகழ்ச்சியை கேட்பதற்காக ஒன்று கூடியிருக்கும் எமது ஓக்லாந்து வாழ் அன்பு தமிழ் உறவுகளே, இன்று ஜூன் மாதம் 15 சனிக்கிழமை 2019 ஆண்டு தமிழ் மூத்தோர் சங்கத்தின் சார்பிலே எமது நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை முதலே தெரிவித்துக் கொண்டு இன்றும் வளமை போன்று திருக்குறளுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்றோம். பிறனில் விளையாமை குறள் இலக்கம் 141. பிறன் பொருளான் பெற்றொழுகும் பேதமை ஞால தரம் பொருள் கண்டார்கணில். இந்த திருக்குறளுக்கு மு வரதராஜனாருடைய வியாக்கியானம் என்னவெனில், பிறனுடைய உரிமையாகிய மனைவியை விரும்பி நடக்கும் அறியாமை உலகத்தில் அறமும் பொருளும் ஆராய்ந்து கண்டவரிடம் இல்லை. இதே திருக்குறளுக்கு பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்கள் தருகின்ற விளக்கம், இவ்வுலகில் அறத்தையும் பொருளையும் கற்று அறிந்தவரிடம் அடுத்தவனின் உரிமை ஆகிய மனைவி மீது ஆசைப்பட்டு பாழும் அறியாமை இல்லை. இதே திருக்குறளுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தருகின்ற விளக்கம், பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் அறியாமை உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் இல்லை. இந்த திருக்குறளோடு நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளைக்கு பொருத்தமான வகையிலே சொல்லின் செல்வர் சுகி சிவம் அவர்களுடைய ஒரு சிறந்த சொற்பொழிவை நேர்களுக்காக தருகின்றோம். இதோ
அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எத்தனையோ உறவுகள் மனித வாழ்க்கையில ஏற்பட்டாலும் கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு வந்து அவசியமானது, ரொம்ப அற்புதமானது. பெருவாரியான மனிதர்களுடைய வாழ்க்கையில அவங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வெற்றி பெற்றதாகவும் இருந்தால் அதுக்கு இன்னொரு பார்ட்னர், பெண்ணாக இருந்தால் ஆணும் ஆணாக இருந்தால் பெண்ணும். இப்போது ஓர் இனிமே திருமணம் பண்ணிக்கலாம்லாம் கூட வந்தாச்சு, நான் அந்த பகுதிக்கு போக முடியாது. ஆனாலும் ரெண்டு பேர் வாழ்கிற போது வெற்றிக்கு இன்னொருவர் காரணமாக இருக்கிறாங்க. இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். காலையில் திருமணம் ஆகுது, சாயங்காலம் டைவர்ஸ் ஆகிடும். திருமணம் ஊரையே கூட்டி திருமணம் பண்ணுறாங்க, டைவர்ஸ் அப்படி ஊரையே கூட்டி டைவர்ஸ் பண்ணுறாங்க, யாருக்குமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நம்மளை கூப்பிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பாடு போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஒருத்தருக்கொத்தர் மாலையை மாற்றி ரிங்கு மாற்றி இல்லை சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்ணி இல்லை வந்து எல்லாம் நடந்து ஒரு அவ்வளோ பேருக்கு பத்திரிகை கொடுத்து கல்யாணம் பண்ணுறவங்க பத்திரிகை கொடுக்காமே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. சார் நம்ம என்ன நினைப்போம், அப்புறம் தோட்டில் பார்த்தா உங்கள் ஒய்ஃப் சுவைக்குமான்னு தானே கேட்போம், கேட்க முடியல. ஒரு பொண்ணை பார்த்தா என்னமா உங்கள் ஹஸ்பண்ட் சுவைக்குமான்னு கேட்போம். ஏன் நம்ம ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு வாரம் கழிச்சு கேட்க மாட்டோம் உங்கள் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கிறாரான்னு கேட்க மாட்டோமா பார்த்தா, கேட்க முடியல. ஏன்னா மறுநாளைக்கு மறுநாளே டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. ஏன் பிடிக்கல, எங்களுக்கு பிடிக்கல அப்படி. இப்படி இவ்வளோ வேகமாக முடிவு பண்ணுறாங்க. உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீ சுத்த கர்நாடகம், பத்தாம் பசலி பழசு, டைவர்ஸுங்கிறதுக்கே எதிராக. ஐயே, டைவர்ஸுங்கிற கான்செப்டை யாராவது எதிர்க்க முடியுமா? ஒருத்தரோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்னால் மனத்தை முடிச்சுக்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாது. ஆனால் எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ் தானே, டைவர்ஸ் பண்ணிக்கலாங்கிற ஐடியாவோடய கல்யாணம் பண்ணிக்கிறது எப்படி? டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஐடியாவோட யாராவது கல்யாணம் பண்ண முடியுமா? இன்னும் அவ்வளோதான் நடக்குதான். நான் இப்போ ஒரு சம்பவம் சொல்ல போகிறேன், ரொம்ப ஆச்சரியமான ஒரு சம்பவம். ஒரு வசதியான குடும்பம், நல்ல படித்த பையன், அருமையான உத்தியோகத்தில் இருக்கிறான். அவங்க ஆசிய நாடுகளில் கூட இல்லை, ஆசிய நாடுகள்லேருந்து அப்பாவே வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டார். வெளிநாட்டில் அந்த மாதிரியான ஒரு லக்ஸூரியஸ் லைஃப், வீடு, ஏர் கண்டிஷன், சௌகரியம், கருவிகள், காரு, படிப்பு, சம்பளம் எல்லாமே பெருசு. அம்பா பெரிய குடும்பம், கல்யாணம் ஆச்சு சார். அதே ஜாதியில் தான் கல்யாணம் பண்ணாங்க, ஜாதி கூட மாற்றவே இல்லை, ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மேல்தட்டு ஜாதி, ஏன்னா ஜாதியெலாம் பர்டிகுலராக சொல்லக்கூடாது, நாகரிகம் இல்லை, அது கேட்குறதும் மரபு இல்லை, அதனால நான் ரொம்ப நாகரிகமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு மேல்தட்டு சமூகத்தினுடைய மேன்மையான மதிக்கப்படுகிற ஒரு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. காலையில் அமக்களமான கல்யாணம், பெரிய ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் லாவிஷா ஸ்பெண்ட் பண்ணி ஜம்முன்னு டம்பமா ஜம்பமா பெரிய விருந்து போங்களேன், வந்தவனுக்கெல்லாம் விருந்து, ஒரு ஒரு இலை பில்லு 500-600 ஓடிப்படும். அந்த மாதிரி பணக்கார கல்யாணம் பெருசா நடந்தது. காலையில காலையில முடிஞ்சிருக்கு திருமணம், எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் இருக்கிறாங்க. மத்தியானம் சாப்பாடு எல்லாம் முடிச்சு நிறைய பேர் போயாச்சு. இப்பெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த முதல் இரவு அப்படிங்கறதெல்லாம் வீட்டுல எல்லாம் யாரும் வச்சுக்கிறது கிடையாது. பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரு பிரைவசி, அந்தரங்கமான ஒரு தனிமை வேணும் அப்படின்னா இப்பெல்லாம் ஹோட்டல்லயே ஒரு சூட் புக் பண்ணி கொடுத்துறது அவங்களுக்கு, அவங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு லக்ஸூரியஸ் சூட் ஹோட்டல்ல புக் பண்ணிடுறது. பெரிய ஹோட்டலா பார்த்து புக் பண்ணிட்டா அவங்களே டெக்கரேட் பண்ணி எல்லாம் அது மாதிரி ஒரு ஹோட்டல்ல, அதே ஹோட்டலா கூட இருக்கும், நம்ம அது ரொம்ப டீட்டெயில்டா போக முடியாது சமாச்சாரத்துக்கு சொல்லத்தான் முடியாதனால, ஒரு ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்க. கணவன் மனைவி காலையில கல்யாணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு அன்றைக்கு தங்குறாங்க. சாயங்காலம் இரவு அறையில உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த ஹோட்டல் வெயிட்டர் வரார், உள்ள வரார், சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணணும். கணவன் என்ன சாப்பிட்றீங்கன்னு அவன் கேட்குறான். என்ன சாப்பிட்றணும்னு இவர் ஆர்டர் பண்ணுறாரு. அந்த பேரர்ட்ட உள்ள ரூமில் வந்து ஒரு ரூம்ஸ் உள்ளே வந்து ரூம் சர்வீஸ் வந்து கேட்குறான். இவர் ஏதோ ஆர்டர் பண்ணுறார். இவர் மெல் தட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவங்களுக்கு. இவர் வந்து சைவ உணவு சாப்பிட்றார் அன்றைக்கு இரவு. அதுக்கு முன்னாடி அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரெல்லாம் கடவுள் தான் வெளிச்சம். அப்போ சைவ உணவு தனக்கு ஆர்டர் பண்ணுறார். ஆர்டர் பண்ணும்போது அந்த பேரர் கேட்குறா, என் புதுசாக கல்யாணம் ஆன கணவன் மனைவி அன்றைக்கு அவங்களுக்கு வந்து முதல் நாள், அவன் ஏதாவது மதுகுது அருந்துவதா இருந்தா அருந்தலாம், ஹோட்டல் தானே ஏற்பாடு தானே, வுட் லைக் டு ஹாவ் சம் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு கேட்குறேன். இந்த பையன் சொன்னோ ட்ரிங்க்ஸ் வேண்டியதில்லை தேவையில்லை அப்படின்ட்டு அவன் சைவ உணவை ஆர்டர் பண்ணிட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். அந்த பேரரை வெளியே அனுப்புறதே குறியா இருந்து போ அப்படின்னு. உள்ளேருந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பொண்ணு, அவன் இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். அங்கேருந்து வந்து புருஷனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான், நீ எல்லாம் ஒரு மனுஷன, காலையில் கல்யாணம் இருக்கு, பேரர் வந்திருக்கான், ஆர்டர் பண்ணியிருக்கிறான். அவனை பார்த்து மனைவி கேட்குறான், நீ எல்லாம் ஒரு மனுஷன, உன்னை நம்பி நான் உங்க கூட வாழ முடியுமா? புரியல ஒண்ணுமே, என்ன ஏன் வாட் ஹேப்பன், ஏன் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசுறியே, என்ன சமாச்சாரம், என்ன கோபமாக இருக்கிறியே, உட்கார உட்கார் அப்படின்னு. நோ, நீ ஒரு மனுஷனே இல்லை, நான் உன்னோட இருக்கவே முடியாது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன தப்பு நடந்து போச்சு, இங்க என்ன நடந்து போச்சு அப்படின்னு. ஒரு பேரர் வந்து என்ன வேணும்னு கேட்டா மரியாதையா உனக்கு வேண்டிய சொல்லி நிறுத்த வேண்டியதானே, நீ என்ன கூப்பிட்டுனு கேட்கணும், உனக்கு என்ன வேணும்னு கேட்கணும். அப்புறம் லைக் டு ஹேவ் சம் ட்ரிங்க்ஸ்னு கேட்டான்ல, ஆமா, நீ என்ன கேட்டியா? சார், ஒய்ஃப் குடிப்பா குடிக்க மாட்டான்னு இவனுக்கு தெரியாது, கேட்கலாமா கூடாதான்னு தெரியாது. கல்யாணம் ஆகி அன்னைக்கே தான் இந்த பைய கேட்டு தொலைச்சிருக்கலாம், நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டுருந்துருக்கலாம். நான் வந்து இம்மியும் கற்பனையா சொல்லலைங்க, இது ஒரு சம்பவம், நீங்க தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்லிட்டு இருக்கிறேன். நீ குடிக்கக்கூடாதுன்னு என் கட்சி இல்லை, பெண்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரும் இல்லை. ஐயய்ய, அதெல்லாம் ஏன் வேலை இல்லை, அவங்க வயிறு அவங்க குடிக்கிறாங்க, எனக்கு என்ன வந்தது, குடியும் கொடுத்தனமா இருக்க வேண்டியதானே, நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் சொல்றது சம்பவத்தை நேரேட் பண்றேன் அவ்வளவுதான், என் விமர்சனமும் என்னுடைய குதர்க்கமான பார்வையும் உள்ள கிடையவே கிடையாது, சிம்பிளா நேரேட்டிங், தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. அந்த பொண்ணு சொல்ற, அவ குடிக்கிறதோ குடிக்காத அவ இஷ்டம். இந்த பையன் அவளுக்கு ஆஃபர் பண்ணல, எப்படி வந்த பேரரை பார்த்து பிளீஸ் வெயிட்னு சொல்லி ஒய்ஃபை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணுன்னு சொல்லியிருக்கணும், இதுதான் நாகரீகம் அப்படின்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்கிறான். நியாயம் இருக்கு இதுல, ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. இப்படிதான் இன்னொருத்தருக்கு சேர்த்து நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணவே கூடாது. ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கோம், 4 இட்லி கொண்டா, எனக்கு ஒரு 2 இட்லி 2 இட்லி, அது ரொம்ப தப்பு, அராஜகம். அவர் இட்லி திம்பாரு திங்காம இருப்பாரு, நமக்கு என்ன வந்தது, சார் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க சொல்லுங்க, அதான் மரியாதை. இது வந்து மனித பண்பு. ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்தவொடனே எனக்கு என்ன சாப்பிட முடியுமோ அதை இன்னொருத்தருக்கு நான் திணிக்க கூடாது, அது ஒரு வகையான அக்ரஷன், அக்ரஸிவ் தான், ஆக்கிரமிப்பு மனோபாவம் தான். சைக்காலஜி படி அது வந்து இன்னொரு வரை அடிமைப்படுத்துவது தான், தான் தின்றதா இன்னொருத்தரும் திங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தா அவங்க எல்லாம் வந்து அசுரர்கள் தான். அது வந்து அடிமைப்படுத்துகிற அடிமை மனோபாவம் தான். இது பல பேருக்கு உண்டு. எப்பவுமே ஹோட்டல் போனா கூட அவங்களே எல்லாரும் சேர்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. துணி கடைக்கு போனா அவங்களே சேர்த்து எல்லாரும் துணி எடுத்து கொடுப்பாங்க, இதான் இதை எடுத்துக்க இதை எடுத்துக்க இதை எடுத்துக்க அப்படிம்பாங்க. தான் சொல்றத மற்றவங்க எல்லாம் கேட்டு நடக்கணும்பாங்களாம். அசுரர்கள் அவங்க வந்து அடிமைப்படுத்த விரும்புறவங்க. நான் அதை மறுக்கவே இல்லை. இந்த பையன் செஞ்சது தப்பு தான், அவளை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். ஆனா சராசரியா என்ன நினைப்பா, ஒரு உணவுன்னு ஆர்டர் பண்ணும் போது புருஷன் பொண்டாடி சேர்த்து ஆர்டர் பண்றதுங்கிறது ரொம்ப காலமா பழகி போன ஒரு விஷயம் இல்லையா? அந்த பொண்ணு என்ன சொல்லாங்க, வந்து சாரி மிஸ்டர் உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன கேட்டிருக்கலாம், என்ன கேட்டு எனக்கு என்ன கேட்கலாம் இல்லையா, என்னுடைய ஃப்ரீடத்தை நீங்க வந்து ஏன் இப்படி கட்டாயில் பண்றீங்க, சாஃப்டா கேட்கலாம். அந்த பொண்ணு சொல்றா, நீ மனுஷனே இல்ல, உன்னோட என்னால வாழ முடியாது. சரி ஒன் பிலிவ் பொட்டியை தூக்கிட்டு அப்பயே போடப்பட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டேன். டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. இது ஒரு பெரிய குத்தமா? சேர்த்து ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணாதது குத்தமா? அவ குடிப்பாளா இல்லையான்னு தெரியாம, நான்வெஜ் சாப்பிடுவாளா இல்லையான்னு தெரியாம அவளுக்காக சொல்லாம ஒரு பெரிய சலிச்சுக்க முடியாத குற்றமா? குட் சொல்லலாம்ல, நான் சாப்பிடுவேன், எனக்கு அது வேணும். நீ சாப்பிட மாட்டியா, உனக்கு அது வேண்டாமா? பேசலாம்ல, பேசுறதுதானே அன்பு. அப்ப என்ன தோணுது? ஒண்ணு, அப்படி பிரிஞ்சு போனதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கணும், எங்க கையெட்டிக்கலாம்னு எதிர்பார்த்து எதிர்பார்ப்பா இருக்கணும். இப்ப அதுவே ஒரு குழல் பிடி போல பெண்கள்கிட்ட, என்ன மனசுல ஒரு ஐடியா, அப்பா அம்மா சொன்னாங்கன்னு ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அவன் பிராணனை வாங்குறது, இதுவும் தப்பு. பசங்களும் அப்படி, பொண்ணுங்களும் அப்படி. ஒரு பெரிய திருமணம் பாருங்க, வெளிநாட்டுல இருந்து வந்து ஒரு பையன் இங்க தாலியை கட்டிட்டு, தாலி கட்டின கையோடு நான் அமெரிக்காவுக்கு போறேன் அப்படின்னா, என்னடா தாலி கட்டி உடனே நீ அமெரிக்காவுக்கு போற அப்படின்னா, அவனுக்கு இந்த பொண்ணு இஷ்டமே இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு வந்திருக்கிறான், தாலியை கட்டி உடனே புறட்டு போறேங்கிறான், எங்கேயாவது சரியா இருக்குமா அது? அப்படி ஒரு வேளை காரணமா இருக்கலாம். அது எதுவா இருந்தாலும் சரி, முதல்ல பேசணும். வாழ்க்கை என்பது பெரிய விஷயம், அதை வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக முறிச்சிக்க கூடாது. வாழ்க்கை என்பது பெரிய விஷயம், அது சின்ன விஷயத்துக்காக முறிச்சிக்க கூடாது. விட்டு கொடுக்க கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது, பின்னக்கூடியது எவ்வளவோ இருக்கு. இதெல்லாம் யோசிக்காம ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க. ரொம்ப 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 நீங்க சிந்திச்சு குடும்பத்தை நடத்துவதற்கு சிந்திக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்கு. இன்னொருவரை நம்ம ஆக்கிரமிக்க முடியாது. ஆக்கிரமிக்கணும்னா முதல்ல புத்தி சொல்லி திருத்தறதுக்கு பார்க்கணும். அதை விட்டு உடனே அறுத்துக்கிட்டேன், நான் வெளியில போறேன்னு சொன்னா அது நல்ல பழக்கம் அல்ல. யோசிங்க, நிறைய விடை கிடைக்கும்.
சிறந்த சொற்பொழிவை தொடர்வது ஒரு சிறந்த பழைய திரைப்பட பாடல் ஒன்று எமது நேர்களுக்காக.
நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா.
சிறந்த பாடலை தொடர்வது செந்தர தமிழ்ச்செல்வர், மருத்துவ கலாநிதி, திருவாளர் மகேசன் ராசநாதன் அவர்கள் வழங்குகின்ற சிறப்பு நிகழ்ச்சி இதோ நேர்களுக்காக.
வணக்கம் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பசி என்னும் பொருள் பற்றி சில விடயங்களை ஆராய்வோம். பசி என்ற சொல் சாதாரணமாக உணவு உண்ணத் தூண்டும் உணர்வை குறிக்கின்றது. ஆனால் ஒன்றில் அதிக நாட்டத்தையும் பசி என்னும் சொல் குறிக்கின்றது. வயிற்று பசியை பசித்தீ என எமது இலக்கியங்கள் விவரிக்கின்றன. ஏனெனில் தீயை போன்று பசியானது மனிதருக்கு தாங்குனா கொடுமையை அளிக்கின்றது. பின்வரும் பழமொழிகள் பசியால் வரும் துன்பத்தை அழகாக எடுத்துரைக்கின்றன. பசி வந்திட பத்தும் பறந்து போகும், பசி வந்தால் பக்தி பிறக்கும். அதாவது பத்து என்பது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்பது, அதாவது பத்து நல்ல குணங்களும் பசி வந்தால் பறந்து விடும் என்பது இதன் கருத்து. பசியின் கொடுமையால் உலகில் கோடிக்கணக்கான மனிதர்கள் வாடுகின்றார்கள். அதனால் தான் பசி வந்தால் மனிதருடைய நட்பண்புகள் யாவும் அழிந்துவிடும். பசி நோய் குலநலத்தை அழிக்கும், மேன்மையை கெடுக்கும், அறிவினை கொல்லும், மானத்தை மாய்க்கும், அழகினை சிதைக்கும் என சிறந்த தமிழ் காப்பியமான மணிமகளை கூறுகின்றது. அந்த பாட்டை கேளுங்கள். குடிப்பிறப்பளிக்கும் விழுப்பம் கொல்லும், பிடித்த கல்வி பெரும்புனை வடுவும், நான் அணிகளையும் மான் எழில் சிதைக்கும், பசிப்பணி என்னும் பாவி என்று உருக்கமாக கூறுகின்றார் சீத்தலை சாத்தனார், மணிமேகலை எழுதிய பெரும்புலவர். மேலும் வறியவர்களின் வறியவர்களின் பசியை போக்குவதுதான் உலகில் மிகச்சிறந்த அறம் என்றும் எமது இலக்கியங்கள் அறிவுரை புகட்டுகின்றன. தெய்வப்புலவர் திருவள்ளுவர், அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புளி என பாடுகின்றார். செல்வன் உடையவன் பிறருக்கு கொடுமையான பசியை தீர்க்க வேண்டும், அது அவனுக்கு அடுத்த பிறவிக்கு நற்கதி பெற மூலதனமாக அமையும் என்பதே இந்த குறளின் கருத்தாகும். அந்த குறளை மீண்டும் கேளுங்கள். அற்றார் அழி பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வாய்ப்புளி. ஔவையார் வயிற்று பசியால் மக்கள் படும் துயரத்தை நன்றாக பாடியிருக்கின்றார். அவரது வயிறானது பெரும் துன்பத்தை விளைவிக்கின்றது என அவர் கூறுகின்றார். பல மிருகங்களைப் போல் உணவு கிடைத்த நேரத்தில் அதிகமாக சாப்பிட்டுவிட்டு பல நாட்கள் சாப்பிடாமல் இருக்க முடியுமானால் பட்டினியால் வாடுவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கும். ஆனால் பாலும் மனித வயிறு அதற்கு இடம் கொடுக்காதே. மனிதனுக்கு ஒரு பசி ஒரு தீ போன்றது. அந்த தீயை அணைக்க அடிக்கடி சாப்பிட்டு கொண்டிருக்க வேண்டும். இதனால் விளையும் கொடுமை எவ்வளவு. பின்வரும் ஔவையார் பாட்டு வயிற்றால் பெறும் துன்பத்தை விளக்குகின்றது. ஒரு நாள் உணவை ஒளியென்றாய் ஒளியாய், இரு நாளுக்கு ஏலென்றால் ஏலாய், ஒரு நாளும் என்னோடு அறியாய், இழும்பைகூர் என் வயிறே, உன்னோடு வாழ்ந்தல் அரிது. கருத்தை பார்ப்போம். வயிறே ஒரு நாளைக்கு உணவு கிடைக்காத போது விட்டுவிடு என்று சொன்னால் நீ விடமாட்டாய். உணவு கிடைத்த போது ரெண்டு நாளைக்கு சாப்பிடுகின்றால் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஒரு நாளும் நான் உணவுக்காகப்படும் துன்பத்தை நீ அறிய மாட்டாய். அதனால் உன்னோடு கூடி வாழ்வது அரிய செயலாகும். அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். ஒரு நாள் உணவை ஒளியென்றால் ஒளியாய், இரு நாளுக்கு ஏலென்றால் ஏலாய், ஒரு நாளும் என் நோய் அறியாய், இடும்பைகோர் என் வயிறே, உன்னோடு வாழ்தல் அரிது. ஔவையார் பாடியது பெரும் உண்மை அல்லவா? முன்பு கூறியது போல வயிற்று பசியை விட வேறு பசிக்களும் மனிதரை பாவிக்கின்றன. அவற்று சில பணப்பசி, மண் பசி, காமப்பசி, பதவிப்பசி, புகழ் பசி ஆகியன. இவை மனிதரை பைத்தியகாரர்கள் போலாக்கின்றன. இவற்றால் மனிதர் தமது நிலை குலைந்து பண்புகளை நற்குணங்களை இழந்து மிருகத்தன்முடன் வாழ வேண்டிய ஈன நிலை ஏற்படுகின்றது. மனிதனுடைய அளவில்லாத ஆசைதான் இதற்கு மூல காரணமாகும். நாம் எல்லோரும் எமது முறையற்ற பசிக்களை துறந்து வயிற்று பசியால் வாடும் மக்களுக்கு எம்மால் இயன்ற அளவு உதவி செய்வோமாக. நன்றி, வணக்கம் நேயர்களே.
அந்த நிகழ்ச்சியை தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தின் அறிவித்தல் மற்றும் சமூக அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய ஜூலை மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க அங்கத்தவர்களே, உங்களுடைய ஜூலை மாதத்துக்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணி தொடக்கம் பிற்பகல் 2 மணி வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் ஜூன் 15, அதாவது இன்று சனிக்கிழமை மாலை 6 மணி தொடக்கம் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஆனால் ஓவியப் போட்டி விழா அரங்கத்திலே சரியாக 5:15 மணிக்கு தொடங்கி 6:15 மணிக்கு முடியும். ஓவியப் போட்டியில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்த மாணவ மாணவிகள் வரவேண்டிய நேரம் 5 மணி. பார்வையாளர்களும் வந்து நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கலாம். இன்று வளமையான மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நினைவு நாள் நிகழ்ச்சிகள் 6 மணியிலே தொடங்கி பேச்சு போட்டி, மாறுபட போட்டி மற்றும் திருக்குறள் ஒப்பித்தல் ஆகிய இந்த 3 போட்டிகளும் விழா மேடையில் உங்கள் முன்னால் நடைபெற இருக்கின்றது. அனைத்து போட்டிகளுக்கும் நடுவர்களின் முடிவின்படி பரிசு வழங்குவது. விழாவின் இறுதியில் தமிழிசை, தமிழ் பள்ளி மாணவ மாணவிகளின் மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் தமிழ் அன்பர்களின் சிறப்புரைகள் நடைபெற இருக்கின்றன. இடைவெளியிலே சிற்றுண்டி உணவுகளும் விற்பனைக்கு இருக்கின்றன. மறந்துவிடாதீர்கள், இது உங்கள் ஆதரவுடன் நடைபெறுகின்ற தமிழ் விழா, தமிழுக்கான விழா, தமிழர் விழா. அனைவரும் குடும்பத்துடன் வந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அன்போடு வேண்டுகின்றார்கள் நிகழ்ச்சியின் பிரதான ஒழுங்கமைப்பாளர் நண்பர் பிரேம்குமார் மற்றும் விழா ஏற்பாட்டு குழுவினர். அறிவித்தல்களை தொடர்வது நிகழ்ச்சியிலே சில செய்தி குறிப்புகள். தமிழீழ தேசிய தலைவரை ஒப்பிட்டு மைத்ரி தெரிவித்த கருத்துக்கு ரவூப் ஹாக்கிம் பதிலடி கொடுத்த ஒரு செய்தி குறிப்பொன்று இங்கே இருக்கின்றது. ஜனாதிபதி மைத்ரி முஸ்லிம்களின் மத்தியில் இருந்து ஒரு பிரபாகரன் உருவாக முடியும் என தெரிவித்திருப்பது அபந்தமான ஒன்று என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவூப் ஹாக்கிம் தெரிவித்துள்ளார். இந்திய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட சேவையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஊடகத்துக்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை தற்கொலைதார கும்பலில் இருந்து யாரும் பிரபாகரன் ஆகிவிட முடியாது. பிரபாகரனுக்கு என ஒரு ஆதரவு தளமிருந்தது, அரசியல் கொள்கை இருந்தது, அவருக்கென்று விடுதலை போராட்டம் ஒன்று என்ற ஒன்று வடிவமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த இலங்கை தற்கொலைதார கும்புதலுக்கென்று எதுவுமே கிடையாது. இவர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகத்திடமிருந்து எந்த ஆதரவும் கிடையாது. அப்படியான கும்பல் பிரபாகரன் என்கிற அந்தஸ்துக்கு வந்துவிடுவார்கள் என்று அச்சப்படுகின்ற அதீதமான அச்சப்போக்கு அபந்தமானது என அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்ததாக மற்றொரு செய்தி குறிப்பு. சஹரானை சந்தித்தேன், பகிரங்கமாக உண்மையை ஒப்புக்கொண்டார் ஹிஸ்புல்லா. உயிர்த்த ஞாயிறு தற்கொலைதாரியான சஹரானை 2015ஆம் ஆண்டு தேர்தல் கால சமயத்தில் ஒரு தடவை மாத்திரமே சந்தித்தேன். அதன் பின்னர் தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் சஹரானை சந்தித்தனர். இவ்வாறு தெரிவித்தார் முன்னாள் கிழக்கு மாகாண ஆளுநர் ஹிஸ்புல்லா. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலே விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட நாடாளுமன்ற தெரிவுக்குழு முன்னிலையில் நேற்று மாலை சாட்சியம் அளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் தனது சாட்சியத்தை மேலும் தெரிவித்தமை வருமாறு, சஹரானுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்படும் குற்றச்சாட்டை நான் முற்றாக மறுக்கிறேன். சஹரான் 2017ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதிக்கு மதத்தலைவராகவே கருதப்பட்டார். அவர் மத போதனைகளில் ஈடுபட்டு அவரின் உரையால் பல இளைஞர்கள் கவர்ந்திருந்தனர். பின்னாளில் அவர் பயங்கரவாதியாக மாறிவிட்டார். அத்துடன் அவர் IS குழுவுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எனினும் அவர் முன்னர் அப்படி இருக்கவில்லை. பின்னாளில் சஹரானுடன் அவரது எனது குழுவினரும் எனக்கு எதிராக பணிபுரிந்தனர், என்னை கடுமையாக விமர்சித்தனர், என்னை அழைக்க முயற்சித்தனர், எனது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தினர். சஹ்ரானின் சகா நியாஸ் என்னை விமர்சிப்பதையே பொழுதுபோக்காக கொண்டிருந்தார். சஹ்ரான் இப்பொழுது இல்லை என்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்த தேர்தல்களில் எனக்கு அவரால் தொல்லை இருக்காது, இதற்பின்றி நான் செயற்படலாம். அத்துடன் முன்னாள் ராணுவ அதிகாரிகளுடன் சஹ்ரானுக்கு அவரது குழுவினருக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்புகளை வைத்திருந்தனர். சஹ்ரான் இஸ்லாம் தொடர்பில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருந்தது சர்ச்சைக்குரியவராக இருந்த போதும் அவரின் கூட்டங்களுக்கு ஒலிபெருக்கிய அனுமதியை போலீசார் வழங்கியிருந்தனர். 2017 பின்னர் சஹ்ரானே அவரது சகாக்களோ காத்தான்குடியில் இருக்கவில்லை. அவர்கள் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டார்களா என்பது எனக்கு தெரியாது. அந்த பகுதியில் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பல உறுப்பினர்கள் சஹ்ரானுடன் தொடர்பில் இருந்தனர் என்று அந்த செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. மற்றும் ஒரு செய்திக்குறிப்பு, மீன் சந்தையாக மாறிய காளி கோவில் ஹிஸ்பில்லாவுக்கு எதிராக விலக்கும் முறைப்பாடு. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஓட்டமாவடியில் இருந்த காளி கோயிலை உடைத்து மீன் சந்தையை கட்டிய குற்றச்சாட்டுகளை உள்ளிட்ட 3 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்னாள் ஆளுநர் ஹிஸ்பில்லாவுக்கு எதிராக மட்டக்களப்பு போலீசில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டினை நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் பதிவு செய்துள்ளார். நேற்றைய தினம் மட்டக்களப்பு சிரேஷ்ட போலீஸ் அத்தியாசகர் காலியாலத்துக்கு சென்ற அவர் குறித்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். இந்த முறைப்பாடு தொடர்பாக முன்னாள் ஆளுநர் ஹிஸ்பில்லாவுக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் முன்வைத்து முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். இறுதியாக மற்றொரு செய்தி, சர்வதேச ரீதியான செய்தி, வளைகுடாவிலே 6 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல், போர் வெடிக்கும் அபாயம். ஓமான் வளைகுடாவில் பயணித்த பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் மீது நேற்று தினம் கடற்கண்ணி மூலம் தாக்கல் நடத்தப்பட்டுள்ளது, அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் 12 சவுதி அரேபியாவின் 2 பாரிய எண்ணெய் தாங்கி கப்பல்கள் உட்பட 4 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த புதிய தாக்குதல் வளைகுடாவில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. ஈரானின் பின்புலத்தில் இந்த தாக்குதல் நடப்பதாக அமெரிக்கா சந்தேகப்படுவதால் இந்த புதிய சம்பவங்கள் மூலம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் புதிய கொதிநிலை ஏற்படக்கூடும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அந்த செய்தி குறிப்போடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் தொடரும் பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த எமது செந்தர தமிழ்ச்செல்வர் மருத்துவ கலாநிதி திரு மகேசன் ராசநாதன் அவர்களோடு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே.